அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 21,
குரல் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உரை: அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் என்று சொல்லுவர் அறிந்தோர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்து இல்வாழ்க்கை கண் நின்று இன்பம் நுகர்ந்து அதன்மேல் துறக்கத்து சென்று எய்தும் பேரின்பத்தினை.
அதன்மேல் துறக்கத்து சென்று, துறக்கம் என்பது சொர்க்கம்.
உரை குறிப்பு வழக்கு.
அதை கொஞ்சம் முதலில் அந்த உரையை வழங்கிட்டு போவோம். வாசிங்க திருப்பி.
அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
திருக்குறளிலே பாட்டமைப்புக்காக சில விஷயங்கள் முன்பின்னாக வரும், அதை நேராக்கிட்டாலே பொருள் விளங்கிவிடும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப
வையகத்து
இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இது கொஞ்சம் முதலடிக்கு முன்னுக்கு போட்டுட்டோமான பொருள் விளங்கிடும். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அவ்வளவுதான். அதுக்கு பரிமளர் என்ன உரை எழுதுறார் என்றா, ஒரு 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 நல்ல பயனை பெற வேணுமானால் அதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அது இயல்புதானே. இப்போ நல்லா படித்தா பரீட்சையில் சித்தி அடையலாம், நல்லா உழைத்தா பொருள் சம்பாதிக்கலாம். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நல்லது அடைய வேணும். நல்லது அடைகிறதுக்கு கஷ்டமே படாத சில விஷயங்களும் உண்டு. அதுக்கு என்ன செய்ய, அது எப்படி என்று கேட்டால், இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேணும், அடுத்த உலகத்தில் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றபடியாக போக வேண்டும். ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீ இந்த உலகத்திலையும் மனைவி பிள்ளை உறவு என்று சந்தோஷமாக இருந்து அதன் பயனாக அடுத்த பிறவியிலும் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ நல்லபடி இல்லறத்திலே இன்பம் அனுபவித்து சொர்க்கத்துக்கும் போய் அனுபவிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கே சார். அப்போ இல்லறத்திலே போனால் இங்கேயும் சந்தோஷமாக இருந்தால் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, இல்லறத்திலே அன்பை நீ பெருக்கிக் கொண்டு இருந்தால் இங்கேயும் சந்தோஷமாக இருந்தால் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம். தனியை தாலி கட்டி பிள்ளை பெற்றேன் ஆகவே எனக்கு இங்கேயும் சந்தோஷம் அங்கேயும் சந்தோஷம் வரும்னு எதிர்பார்க்காதே. அன்பை பெருக்கிக் கொண்டாள். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. அன்பினாலே விளைகிற விளைவுதான் இல்லறத்தை இங்கும் சிறப்பித்து மறுபுறவியிலும் எங்களுக்கு சொர்க்கமாகிய சந்தோஷத்தை தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்று முடிக்கிறார். திருப்பி உரைவாச்சு, உரை விளக்கம் வாசி.
உரை: அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் என்று சொல்லுவர் அறிந்தோர்.
இங்க பாருங்க, இங்கேயும் வழக்குக்கு நெறி என்று சொல்லுவர் என்று எழுதவில்லை, நெறியின் பயன் என்று சொல்லுவோர். அன்புடையவராக இருந்து வாழுகிற வாழ்க்கையினுடைய பயன் என்று எதை சொல்வார்கள் என்றால்,
அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் என்று சொல்லுவோர் அறிந்தோர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்து இல்வாழ்க்கை கண் நின்று இன்பம் நுகர்ந்து அதன் மேல் துறக்கத்து சென்று எய்தும் பேரின்பத்தினை.
பேரின்பத்தினை இங்கேயும் சந்தோஷமாக வாழ்ந்து சொர்க்கத்திலும் சந்தோஷமாக வாழலாம், இல்லறத்தை அன்போடு நடத்தினாள்.
உரை குறிப்பு வழக்கு ஆகுபெயர்.
வழக்கு நெறியின் பயன் என்றபடியால் அது ஆகுபெயர்.
இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்களோடும் கூடி இன்புற்றார் தாம் செய்த வேள்வித்தொழிலால் தேவராய் ஆண்டும் இன்புறுவர்.
நீங்க அந்த மொழியை கொஞ்சம் கவனிச்சு கொள்ள வேண்டியதான். அப்போ உங்களுக்கு விளங்கும், இல்லா இல்வாழ்க்கையின் கண் நின்று, இல்வாழ்க்கையில் நின்று இப்ப நாங்க சொல்லி பழகிட்டோம். அந்த கண் நின்று என்று சொல்லுகிறது மொழிப்பயிற்சி இப்போ இல்லை. அப்ப இல்வாழ்க்கையின் கண் நின்று
மனைவியோடும் மக்களோடும் ஒக்களோடும் கூடி
ஒரு புது சொல் ஒக்கள். நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம், எங்க படிச்சேன்னு கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். ஒக்கள் என்பது உறவு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஔவையார் சொன்னால், எஞ்ஞான்றும் சாகாமல் கற்பதுவே கல்வி என்றான். ஒருக்கா படித்தால் அந்த படிப்பு எப்பவும் மனதில் இருக்க வேண்டுமா? அது கட்டாயமா சொல்ல இல்லை, இருந்தா நல்லது. அதுதான் கல்வி. எஞ்ஞாண்டும் சாகாமல் கற்பதுவே கல்வி, பிறர் நம்மை ஏவாமல் உண்பதுவே ஊன். சாப்பாடுன்றா என்னண்டா, மற்றவன் எனக்கு ஓட பண்ணாம நான் சாப்பிட வேணும், அதுக்கு நான் உழைச்சி சாப்பிட வேணும். சும்மா இருந்து சாப்பிட்டா மாமனார் அதை போய் இந்த சந்தையில இதை வாங்கிட்டு வானா போகத்தான் வேண்டி வந்துடும். ஆகவே உன் உழைப்புல என்ன, அந்த பாட்டு முழுக்க ஞாபகம் வர இல்லை. அப்ப எஞ்ஞாண்டும் சாகாமல் கற்பதுவே கல்வி சொன்னதுக்கு என்னன்னா, நீங்க அந்த ஒக்கலை நினைப்பு வச்சிருக்க வேணும்ன்றதுக்காக. ஒக்கல் என்றால் உறவு, மனைவியோடும் மக்களோடும் ஒக்களோடும் உறவுகளோடும்.
இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்களோடும் கூடி இன்புற்றார், தாம் செய்த வேள்வித் தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர்.
கூடி இன்புற்றார், இதெல்லாம் இப்ப எவ்வளவு தூரம் இழந்து கொண்டு போறோம். ஒன்று உறவு என்பது மனைவி மக்கள், இது இரத்த உறவு, அது தொடர்பாலே வந்த உறவு. இதை விட சுற்றம், அதுதான் ஒக்கள். இவ்வளவு பேரோடையும் சேர்ந்து இன்புற வேண்டும் என்கிறார்கள். மனைவியோடும் மக்களோடும் ஒக்களோடும், இப்ப ஒக்கள் வந்தாலே கதவு போட்டு விடுறோம். உறவினர்களை காணவே பிடிக்கிறது இல்லை, கடன் கேட்க வருவானோ, அவனுக்கு உதவி செய்ய வேண்டி வருமோ. அன்பை சுருக்குவதுதான் இல்லறம் என்று ஆகிவிட்டது, அன்பை பெருக்குவதுதான் இல்லறம். அதான் இந்த அடுத்த அதிகாரம் சொல்ற பொழுது அந்த விவரம் சொல்றேன். ஒரு அன்பினுடைய ஒரு வாழ்க்கை என்பது முதல் பெற்றோர் பிள்ளைகள் நாளாந்தம் கூடி வாழ வேண்டும், நாளாந்தம் கூடி வாழ வேண்டும். நவீன கருவிகள் அதையே இப்ப நிப்பாட்டிட்டது. பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும், மனைவி கணவன் பிள்ளைகள் ஒன்று கூடி வாழ்கிற வாழ்க்கை இப்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே போகிறது. வசதி கூட கூட இது குறைகிறது. இப்ப ஆளுக்கு ஒரு ரூம் கட்டிட்டோம், வீட்டுல மூன்று பேர் இருந்தா மூன்று ரூம் வேண்டும். அப்பதானே நம்ம ஆளையால் சந்திக்காம இருக்கலாம். ஒரு ரூம் இருந்திருந்தா கட்டாயம் சந்திக்க வேண்டி வந்துடும். ஏழ்மையிலே ஒரு ரூம் தான் இருந்தது, அதனால சந்திச்சோம். இப்ப வசதி கூட கூட தனி வந்துட்டு, டிவி ஒரு டிவி இருந்தா அதுக்கு முன்னாலேயாவது எல்லாரும் வந்து உட்காருவோம். இப்ப மூணு டிவி வந்து விட்டது, உட்கார வேண்டிய தேவையே இல்லை. இது முதல் குடும்பத்திலே பிள்ளை மனைவி தந்தை அன்றாடம் கூடி வாழ வேண்டும். கூடி கூடி வாழ வேணும்னா சேர்ந்திருந்து சண்டை பிடிக்கிறது இல்லை. சில வீட்டில் அது நடக்கும், எல்லாரும் ஒன்றா இருந்து சண்டை பிடிப்பார்கள். இன்புற்று, அது பரிமளர் அதான் அந்த உரை எழுதுகிறார், கூடி இன்புற வேண்டும். ஒருவருடைய குறை நிறைகளை சொல்லி, ஒருவருடைய பெருமையை சொல்லி, மற்றவர் அதை கேட்டு ரசித்து இதுக்கு செவி கொடுக்க வேண்டும். இது நாளாந்தம் நடக்க வேண்டியது. வாராந்தம் அல்லது மாதாந்தமாவது உறவோடு கூடி வாழ வேண்டும். சித்தப்பா வா, மாமா அத்தை வா, இன்னைக்கு எல்லாரும் இங்க இருந்து சாப்பிடுவோம். இது சொல்லவே பயமா. மனிதர்கள் அன்பில்லாததுனாலே அப்படி வந்தாலும் சண்டையை உருவாக்கிட்டு போயிடுறார்கள். அது என்னென்றா, அன்பை குறைச்சு விட்டா எல்லாம் கஷ்டம்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி, இப்போ மனைவி மக்கள் பிள்ளை ஒன்று கூடுறது அன்றாடம், உறவு அன்று ஒன்று கூடுறது வாராந்தம், நட்பும் சேர்ந்து கூடுறது மாதாந்தம். இதுக்காக மாதாந்தம் தான் நட்பு வர வேணும் என்று இல்லை. இப்படி கூடி இன்புற்று வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்படி இல்லாம நீ தனிச்சு என்ன வசதியோடு இருந்தாலே என்ன வாழ்க்கை வாழப்போகிறாய், அதை சொல்லுகிறார். மனைவியோடும் மக்களோடும்
இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் மக்களோடும் கூடி இன்புற்றார், தாம் செய்த வேள்வித் தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர்.
அந்த வேள்வி என்றது இல்வாழ்க்கையை வேள்வி என்பார்கள். இந்த ஐந்து வேள்விகளிலே ஒரு வேள்வியாக சொல்லப்படுவதாலும் இல்லறம் நடத்துவதே ஒரு வேள்விதான். நீ சரியான முறையிலே இல்லறம் நடத்தினால் அதனாலே தேவுக்களும் பயன்பெறுவார்கள். ஆகவே இல்லறமும் ஒரு வேள்வி, அந்த வேள்வியினுடைய பயனாக சொர்க்கம் அனுபவிப்பார்கள். இந்த உலகத்திலே மனைவி மக்கள் ஒக்கள் எல்லாரோடும் கூடி இன்புற, அதன் பயனாக, அது அந்த அந்த வேள்வியின் பயனாக சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கப் போகிறது. எவ்வளவு சுலபமான வேலை பாருங்க. ஒன்று சேர்ந்து இங்க சந்தோஷமா இருக்கிறதால அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ இங்கே அதனுடைய எதிர்மறை என்ன, இங்கே சந்தோஷம் இல்லாவிட்டால் உனக்கு அங்கே சந்தோஷம் இல்லாத இடம்தான் சீட் போட்டு வைப்பான். அதுக்கு என்ன பெயர், சொர்க்கம் சந்தோஷமான இடம் என்றால் நரகம் சந்தோஷம் இல்லாத இடம். நீ இங்கே சந்தோஷமா இல்லாவிட்டால் அங்கே தான் உனக்கு இடம். ஏன்னா சந்தோஷம் இல்லாமல் தானே நீ இங்கே வாழ விரும்பினாய். ஆகவே நீ விரும்பினா தானே கடவுள் உனக்கு தர வேண்டும். அப்போ அங்கே வந்துடுறா, நரகத்துக்கு உனக்கு சீட் போட்டாச்சுன்னுவார். இங்க சொர்க்கமா சந்தோஷமா வாழ்ந்தாயா, அப்ப இவன் சந்தோஷமா வாழ்ந்தவனை சந்தோஷமான இடத்துல விடவனும் என்று கடவுள் சந்தோஷமான இடத்துல விடுவார். அவர் நீதி பண்ண பிறந்தவர், பிறந்தவர்ன்ட்டு நான் உபச்சாரத்துக்கு சொல்லுகிறேன், நீதி பண்ண வேண்டியவர், நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் தருவார். ஆகவே உறவுக்குள்ளே சந்தோஷத்தை பேணுங்கள், அந்த உலகத்திலும் உங்களுக்கான சந்தோஷ இடம் நிலைக்கும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் திருக்குறள். திருக்குறளை மறந்தா ஒன்றும் தப்பில்லை, இதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ற பழக்கத்தை உண்டாக்குங்க.
ஆகலின் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்றார். தவத்தால் துன்ப
பிழையலை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து, அறங்களை மறந்து பிழைகளையே அறமாக இப்ப சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து, இந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய்விட்டது. ஒரு பெண் திருமணம் செய்து போனால் அம்மா காரி சொல்லி கொடுத்து அனுப்புறாள், அங்கே போய் இந்த எல்லாம் சேர்ந்து வாழ்ற வச்சிருக்கோம், அதை தனியாக கூட்டிட்டு போயிரு. தனியே போவதிலே எப்படி, எனக்கு அது புரியவில்லை. தனியே போவது தான் சந்தோஷமாக இருந்தா, ஏன் கல்யாணம் பண்றே, தனியவே இருந்துடே, சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு சேர்க்கை இயல்புன்று தெரிகிறது அல்லவா, ஒரு கணவன் தேவை, ஒரு பிள்ளை தேவை, உறவு தேவை என்று தெரிகிறது அல்லவா. அது தெரிந்தால் உறவை நீ போற்றினால்தானே அந்த உறவு உனக்கு வரும். எனக்கு இந்த உறவு வேணாம், கணவன் மனைவி அப்பா மாமியாரோட இருக்க வேண்டாம், மாமனாரோட இருக்க வேணாம் என்றால் கொஞ்ச நாள் போனோம்னா கணவனோடையும் இருக்க வேண்டாம், பிள்ளைகளோடையும் இருக்க வேண்டாம் என்று முதியோர் இல்லத்திலே இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றது உறவை பேணுவதற்கு விருப்பப்பட எவ்வளவு, நான் சொல்றேன்னு பாருங்க, உறவுல சில இடைஞ்சல்கள் இல்லாமல் இல்லை, உறவுல சில இடைஞ்சல்கள் இல்லாமல் இல்லை. ஆனா கணக்கு இடைஞ்சல் அதிகமா சந்தோஷம் அதிகமா என்று கணக்கு பார்த்தால் நிச்சயமா சந்தோஷம்தான் அதிகம். இன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்த வீடுகளிலே குழந்தைகள் பெறுவதை குறைத்து விட்டோம். ஒரு பிள்ளை, ஒன்றரை பிள்ளை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை. என்னென்றால் இப்ப பிள்ளை வளர்க்கறது பெரிய வேலையா போச்சு. ஒரு பிள்ளை பெற்று வளர்க்கறதுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு போதும் போதுமா, ஒரு பிள்ளை போதும். ஏனாயிற்று என்றால் இதில் தனியே இருக்கிறதால கஷ்டம். இப்ப உறவோட இருந்தா பிள்ளை வளர்க்கறது ஒரு வேலையே இல்லை பாருங்க. அவன் சித்தப்பா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பான், பெரியப்பா வீட்டில் இருப்பான், இங்கிருந்து பிள்ளை போய் இப்போ எந்த வீட்டில் பிள்ளை இருக்குன்னு தேட வேணும். ஏன்னா ஏதோ ஒரு உறவு வீட்டிலே அவங்க சாப்பிட்டு கொண்டிருப்பான். அப்படி வளர்த்தா பிள்ளை வளர்க்குறது இது நாமே பார்த்து நாமே கவனித்து நாமே கஷ்டமாக்கி நாம் நம்முடைய பிழையான திட்டமிடுதலாலே பிள்ளை கஷ்டம் என்று பிள்ளையை நிறுத்திட்டோம். இதுதான் இப்போ நாம் செய்கிற குற்றம். உறவு என்பது எப்போ, இப்போ எனக்கு பட்டினி, பட்டினி என்றால் அடுத்த உறவோட பக்கத்து வீட்டில் இருந்து அங்கே போய் வாங்கி சாப்பிடலாம். எங்க யாழ்ப்பாணத்துல பனை ஓலையில வேலி அடைப்பார்கள், வேலிங்கிற வேலி தான் நீ சொல்றீர்கள், வேலி அடைப்பார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு இந்த வேலி பனை ஓலை வேலி தான் இருக்கும். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எது சொல்றேன், இப்போ வீட்டுக்கு பெரிய நிலம், அதுல ஒரு கிணறு வீடு, இந்த கிணறு பக்கத்துல வேலி, அடுத்த வீடு தொடங்கும். நாங்க ஸ்கூலுக்கு போய் வந்தா அன்னைக்கு வீட்டுல எங்களுக்கு வச்சிருந்த சமையல்ல ஏதாவது விருப்பம் இல்லாத அன்னைக்கு இது இருந்துட்டுடா தட்டுல சாதத்தை போட்டு இந்த கிணத்துல ஏறி இருந்து அடுத்த வீட்டு எங்க சித்திய கூப்பிடுவேன், சின்னம்மா சின்னம்மாண்டு கூப்பிட்டா வருவாங்க. இந்த சோத்துக்கோப்பைன்னு இன்றைக்கு உங்க வீட்டுல என்ன கறி இதுல கொஞ்சம் போடுங்கன்னு கேட்பேன், அவங்க போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த பிள்ளைகள் அங்க செப்படி காட்டி இங்க போட்டு சாப்பிடும். இந்த உறவை யாராவது வேணாம் என்று நினைப்பார்களா, வேணாம் என்று நினைக்க முடியுமா? ஆகவே இங்கேயும் நீ சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே சந்தோஷம் இருக்கிறதன் மூலம் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம், இதுதான் அன்பினுடைய பயன் என்கிறார். திருப்பி குரல் வாச்சு, ஒரே வாச்சு, ஒரே விளக்கத்துக்கு போங்க.
அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உரை: அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் நின்று சொல்லுவர் அறிந்தோர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்து இல்வாழ்க்கை கண் நின்று இன்பம் நுகர்ந்து அதன் மேல் துறக்கத்து சென்று எய்தும் பேரின்பத்தினை. உரை குறிப்பு: வழக்கு ஆகுபெயர். இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்கலோடும் கூடி இன்புற்றார் தாம் செய்த வேள்வித் தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர். ஆகலின் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்றார். தவத்தால் துன்புற்று எய்தும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இன்புற்று ஈண்டு இன்புற்று எய்துதல் அன்பான் அன்று இல்லை என்பதாம்.
நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இல்லறம் படிக்கிற பொழுது சொல்லி இருக்கிறேன், ரெண்டு விதம் வழியாலே சொர்க்கம் அடையலாம், ரெண்டு வழியாலே சொர்க்கம் அடையலாம். நம்முடைய மரபு நம்பிக்கை, நீ போய் பார்த்தாயா என்று கேட்கக்கூடாது. ரெண்டு வழியாலே சொர்க்கம் அடையலாம். ஒன்று, இல்லறத்தை பூரணமான அறவழியிலே நடத்தினால் அதற்கு மறுமை பயன் சொர்க்கம். நம் நூல்கள் சொல்லுவதன்படி மறுமை பயன் சொர்க்கம். இப்போ துறவரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்று வையுங்கள். துறவரத்தை மேற்கொண்டு படிப்படியாக உயர், எதுவுமே திடீரென்று வருவதில்லை. துறவு என்றால் சில பேர் நினைக்கிறார்கள் காவி எடுத்தோடனே துறவு வந்துடும் என்றார்கள், அப்படி இல்லை, துறவு திடீரென்று வராது. அதிலே ஆரம்ப படியிலே ஏறி படிப்படியாக உயர்ந்து போக வேண்டும். அந்த கடைசியாக போய் எல்லாம் துரத்தல், எல்லாம் துரத்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் நான் எனது என்ற ரெண்டும் விடுதல். நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். என்னுடைய என்ற உணர்வையும் விட்டுவிட வேண்டும். நான் என்கின்ற உணர்வையும் விட்டுவிட்டால் வருவது வீடு. அதான் முற்றாக விடுவதால் கிடைப்பது வீடு. அது நமக்கு மோட்சத்தை தரும். இப்ப இந்த பயணத்திலே போகிறீர்கள் அல்லவா, நீங்கள் போகிற பொழுது அது வரைக்கும் அந்த கடைசி எல்லை போய் முற்றாக நான் எனது என்கின்ற விட நானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே, கந்தரனுபூதி. அப்போ அந்த எல்லைக்கு போகிறீர்கள், போய்கொண்டிருக்கிறீர்கள், இந்த கடைசிப்படி ஏற வேண்டி இருக்கிறது. முதல் படியிலே இருக்கிற போது ஊழின்படி உங்கள் ஆயுள் முடிய வேணும் என்று விதி, வகுக்கப்பட்ட ஆயுள் தானே கிடைக்கும். இப்ப நீங்கள் துறவு நோக்கி முயற்சிக்கிறீர்கள், துறவினுடைய கடைசி எல்லை தொடவில்லை, இடையிலே செத்து போனீர்கள், உங்களோட உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அப்ப இந்த உயிருக்கு என்ன மறுமை பயன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. கேட்டால் நம்முடைய நூலாசிரியர்கள் சொல்வதன்படி துறவிலே முயன்று கொண்டிருக்கிறவன் இடையிலே இடைநிலை ஒன்றிலே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டால் அவனுக்கும் மறுமை பயன் சொர்க்கம்தான், அவனுக்கும் மறுமை பயன் சொர்க்கம்தான். இல்லறத்தில் நிறைவாக வாழ்ந்தவனுக்கும் சொர்க்கம்தான், துறவரத்திலே இறுதி பயன் அடையாத இடைநிலையில் உயிர் விட்டவனுக்கும் பயன் சொர்க்கம்தான். இதை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி எழுப்புவார்கள், துறவரம் என்பது தன்னை வருத்திக் கொள்வது. நான் சொல்வதல்லவா, விரதம் முதலியவற்றினாலே தன்னை ஒடுக்கிக் கொண்டுதான் துறவரத்துக்கு போய் சொர்க்கம் அடைய வேண்டும். இல்லறத்திலே ஒரு கஷ்டமும் இல்லை, மனைவி மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கூடி சந்தோஷமா குடிச்சு சாப்பிட்டு குடிச்சுன்றது நம்ம மற்றதை சொல்றது இல்ல, சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றாக இருந்து சொர்க்கம் அடையலாம் இல்லறத்திலே. துறவரத்திலே கஷ்டப்பட்டு துறவரத்து சொர்க்கம் அடைய வேண்டும். அதனாலே தான் இல்லறம் பற்றி சொல்லுகிற பொழுது பரிமளர் திருவள்ளுவர் சொன்னார், முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். இயல்பினான் இல்வாழ்வான் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை என்றால் என்ன அர்த்தம் என்றால் அங்க பாருங்க துறவிகளை சொல்லவில்லை. சில பேர் இப்ப பிள்ளையா விளக்கம் சொல்றார், துறவியை விட இல்லறத்தான் பெற்றர் என்று சொல்லி இருக்கிறார், அப்படி இல்லை. முயல்வார் என்பது துறவு நோக்கி முயற்சி செய்கிறவர்கள் என்ற அர்த்தம், முற்றும் துறந்தவனை சொல்லவில்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே துறவியிலே போய் கஷ்டப்பட்டு இடைநிலையிலே உயிர் பிறந்தவனுக்கும் சொர்க்கம்தான் பதில். இல்லறத்திலே இருந்து ஒரு கஷ்டமும் விடாம கூடி சந்தோஷமா நிறைஞ்சு வாழ்ந்தவனுக்கும் சொர்க்கம்தான் பதில். ஆகவே அந்த துறவு முயற்சியை விட இல்லறம் சிறந்தது என்கிறார். ஏன்னா அது கஷ்டப்பட்டு சொர்க்கம்தான் நீ அடைய போறாய், கஷ்டப்படாமலே சொர்க்கம் அடைறதுக்கு இங்க ஒரு வழி இருக்கடா, இதுதான் வழி. சொர்க்கம் அடைவதுதான் நோக்கம் என்றால் இது பெட்டர். ஆனால் சொர்க்க துறவரத்தினால், துறவரத்தினாலே தான் வீடு அடைய முடியும். அதை இங்கே அவர் வலியுறுத்துகிறார். வாசிங்க திருப்பி.
உரை குறிப்பு, வழக்கு ஆகுபெயர், இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்கலோடும் கூடி இன்புற்றார், தாம் செய்த வேள்வி தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர், ஆகலின் இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்றார். தவத்தால் துன்புற்று ஏதும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இன்புற்று எய்துதல் அன்பா நன்று இல்லை என்பதாம்.
தவத்தால் துன்புற்று அடையும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இங்கே இன்புற்று அடைவதற்கு அன்பை தவிர வேறு வழி கிடையாது. ஆகவே இல்லறத்திலே இருந்து அன்பு செய்வாயானால் ஒரு துறவு நோக்கி முயற்சித்தவன் கஷ்டப்பட்டு அடைகிற பயனை நீ சுலபமாக இங்கே அடைவாய்.
குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகதே துணை.
இதுகும் ரொம்ப முக்கியமான ஒரு குறள். அறத்துக்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்துக்கும் அகதே துணை. இதுக்கு பலவிதமான பொருள்கள் சொல்லுகிறார்கள். அன்பு எதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அறத்துக்கு காரணமாக இருக்கும். இதுக்கு வேற வேற உரைகள் பல பேர் எழுதுகிறார்கள். அதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நான் முதல் பரிமளர் சொல்றதே சொல்லவில்லை, பல பேர் சொல்வார்கள் அன்பினாலே அறம் விளையும் என்று சொல்வார்கள். அது அறியார்களுடைய செயல். சில நேரத்திலே மரமும் அன்பினாலே விளையும். எப்படி என்பதற்கு பதில் நான் அதான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன். பெற்ற பிள்ளையிலே தாய்க்கு அளவில்லாத அன்பு, கடை வீதிக்கு போகிறார்கள். பிள்ளை திடீரென்று குறுக்கு ரோட்டில் வீதியிலே பாய்கிறது. ஒரு கார் வந்து அடிக்க பார்த்தது. அம்மா இழுத்தெடுத்துட்டா, இழுத்தெடுத்துட்டு பிள்ளை மேலே கோபமா பிள்ளைய போட்டு அடி அடி என்று அடிக்கிறாள். கார் அடிச்சா இதை விட பரவாயில்லாம இருந்திருக்குன்ற அளவுக்கு அடிக்கிறாள். இப்ப நான் கேட்கிறேன், இந்த தாய் அடிச்ச அடி இருக்கிறதே, இந்த அடியினுடைய ஆதாரம் என்ன? பிள்ளையின் மேல் கொண்ட வெறுப்பு இல்லை, அன்புதான் காரணம். ஆகவே மரத்துக்கும் அகுதே துணை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? அறத்துக்கு அன்பு சார்பாக இருப்பது போல மரத்துக்கும் அகுதே துணை. அறியார்கள் அப்படி சொல்வார்கள் என்கிறார் பரிமளகர். அந்த உரை எடுக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அறத்துக்கே அன்பு சார் என்ப, நீங்க உரை வாசிங்க.
அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. உரை: அன்பு சார்பு அறத்திற்கே என்ப அறியார், அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சில அறியார். மரத்திற்கும் அகுதே துணை, ஏனை மரத்திற்கும் அவ்வன்பே துணையாவது. உரை குறிப்பு: ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி அவனை.
மரம் என்ற சொல்லுக்கு இவர்கள் எடுக்கிற உரை கோபம் என்று எடுக்கிறார்கள். என்ற மரம் பல வகைப்படும், இங்கே கோபம். இப்ப அதைத்தான் இந்த இடத்துல நீங்க பொருள் சொல்ல வேண்டும். வாசிங்க உரை குறிப்பு:
ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி.
உள்ளத்து
மரம்
கோபம் நிகழ்ந்துளி என்று பொருள் கொள்ள வேண்டும். மரம் நிகழ்ந்துளி.
அவனை நட்பாக கருதி அவன் மேல் அன்பு செய்ய அது நீங்குமாகலின் மரத்தை நீக்குதற்கும் துணையாம் என்பார்.
இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முதல் சொன்னது மரத்துக்கும் அன்பே துணை, அறியார் மரத்துக்கும் அன்பே துணை என்று சொல்லி ஒரு முறை ஒரு பேராசிரியர் என்னை பாராட்டினார். தப்பா நான் சொன்னதுக்கு ஒரு பாராட்டு கிடைத்தது. அதாவது நான் சொல்றது அறத்துக்கே அன்பு சார்பின்ப அறியார் மரத்துக்கும், அதாவது அறிவில்லாதவன் முட்டாள்தனமா சில நேரத்துல செய்யறதுக்கும் அன்பு துணையாக இருக்கும் என்று பொருள் சொல்லலாம். அதுல ஒரு அளவு சரியே தவிர 100% சரியில்லை. இந்த அதிகாரத்துக்கு அது பொருத்தம் இல்லை. இப்ப அறத்துக்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்துக்கும் அகுதே துணை. இதுக்கு இவர் சொல்லுகிறார், அறத்துக்குத்தான் அன்பு சார்பு என்று சொல்வார்கள். மரம் நிகழ்ந்துளி, ஒருவர் ஒரு பிழை செய்து விட்டார், எனக்கு ஒருவர் பிழை செய்து விட்டார், எனக்கு கோபம் வந்து விட்டது, உள்ளத்திலே கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தால் அதை எப்படி நீக்குவது? இது ஒரு பெரிய பிரச்சனை. கோபம் வந்தால் அதை நீக்க வேணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படி உனக்கு கோபம் வந்தால் உனக்கு கோபம் வரத்தக்க செயலை செய்தவன் மேலே நீ ஏதாவது ஒரு அன்பை காட்டு. இதெல்லாம் சாத்தியமா சார் என்று செய்யலாம். காட்டி பார்த்தால் அதனுடைய சாத்தியம் தெரியும். சின்ன வயசுல எங்க ஊர்ல பாடத்திட்டத்துல ஒரு பாடம் போட்டிருந்தார்கள், எனக்கு இப்போ அது ஞாபகத்தில் இருக்கிறது. அதுக்கு போட்ட படம் கூட ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஒரு பையன், அவன் ஸ்கூலுக்கு போறான், அங்க பக்கத்து பையன் இவனை அடிச்சுட்டான். இவன் வந்து வீட்டுல முறைப்பாடு வைக்கிறான் அப்பாவுக்கு. ஒரு சின்ன சிறுகதை மாதிரி போட்டிருந்தார்கள். அப்ப எல்லாம் நல்ல நல்ல சிறுகதை தான் பாடத்திட்டத்துல போடுவார். அப்ப இந்த அப்பாட்ட வந்து சொல்றான், அப்பா என் பக்கத்துல எனக்கு அடிச்சுட்டான்னு. அப்பா அடுத்த நாள் ஒரு தட்டம் எடுத்து அதுல பழங்கள் எல்லாம் வாங்கி ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சு இதை கொண்டு போய் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வாடா என்று கொடுத்து அனுப்புறார். பக்கத்து வீட்டு பையன் இவன் கொண்டு போய் அந்த தட்டத்தை கொடுக்கிறான். கொடுத்த உடனேயே அவன் மனதில் இருந்த பகை அந்த நிமிஷமே நீங்கி நட்பு உண்டாயிற்று என்று அந்த கதை எழுதுவார்கள். அப்ப பகையை நீக்குவதற்கு அன்பு செய்வதுதான் வழி. மற்றபடி நீங்க எப்படியும் பகையை நீக்க, நீங்க பகைக்கு பகை செய்தால் அது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டு போகுமே தவிர, பகையினாலே இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்றால் எதிராளி மட்டும் நிம்மதியினமாக இருப்பான் என்று நினைக்காதீர்கள். ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் நிம்மதியினமாக இருப்பீர்கள். எதிராளியை பத்தி கவலைப்படாம விட்டுடலாம். இப்ப ஒருத்தன் எனக்கு தீமை செய்கிறான் என்றால் திருப்பி நான் தீமை செய்து விட்டேன் என்று வையுங்க, திருப்தி வருமே தவிர நான் எனக்கு கொண்டு செய்து விட்டேன் என்று நிம்மதி வராது. எப்ப நிம்மதி வரும்? எப்போ அந்த பகை இல்லாமல் போகிறதோ அப்போதான் நிம்மதி வரும். ஆகவே நீங்க உங்களுக்கு திருப்திக்காக இன்னொரு பகை செய்து விட்டு பிறகு அவன் அதுக்கு இரட்டிப்பான பகை செய்து விட்டு வாழ்நாள் பூராகவும் ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். அப்படித்தான் இப்ப பல பேர் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை விட ஒரு சின்ன சின்ன பொறுமை தான் பாருங்க, சின்ன பொறுமை. ஆரம்பத்தில் இது பெருகிறது, ரொம்ப பெருசு ஆயிட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு பிறகு கதிர் இழுக்க வேண்டியதான். ஆரம்பத்தில் ஒருத்தன் தீமை செய்கிறானா, கொஞ்சம் திருக்குறள் படிச்சிருக்கிறேன்னே நான், திருக்குறள் படிக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். திருக்குறள் படிச்ச என்ன செய்ய, நபர் ஒன்றும் பண்ண வேண்டாம், முடிஞ்சா கொஞ்சம் இறங்கி அன்பு செய்துப்பார், இறங்கி அன்பு செய்துப்பார், உடனே அவன் மனம் மாறிவிடும். அப்படியும் மாறவில்லையா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. சில பேர் அப்படியும் இருப்பார்கள். திருவள்ளுவரே அதையும் சொல்லுகிறார், நன்றாற்றலிலும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. சில பேருக்கு நீ என்னதான் நன்மை செய்தாலும் சரி வரமாட்டான், அவனுக்கு வேற பாசை இருக்கு, அந்த பாசையால பேசன்ட்டு அவரே சொல்றார். ஆனா நீ முதல் பேச வேண்டிய பாசை இதுதான். ஒருத்தன் தீமை செய்கிறானா, தீமை செய்தால் அவன்ல அன்பு காட்டிப்பார், அவன் திருந்திடுவான். அவன் திருந்துறதாலே அவனுக்கு மட்டும் நன்மை இல்லை, உனக்கும் நன்மை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நல்லவனாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், கெட்டவனாக இருந்தால் ஆயுட்காலம் பூரா டென்ஷனாக இருக்க வேண்டும். ஆகவே நீ முடிந்த அளவு அவனுக்கு அன்பு செய்து அதை நீக்கு. அதைத்தான் சொல்லுகிறார், அறத்துக்கே அன்பு சார் என்பர் அறியார், மரத்துக்கும் அகதே துணை. இதில் பரிமளகர் ஒரு நுட்பம் பிடிக்கிறார். மரத்துக்கும் அகதே துணை என்றால் என்ன அர்த்தம்? இப்போ உங்களை பொதுவாக கேட்குறேன், மரத்து நீங்கள் ஒன்றும் பெருசாக உரைக்குள்ள போக வேணாம். மரத்துக்கும் அகதே துணை என்றால் மரம் நிகழ்வதற்கும் அதுவே துணை, அப்படித்தானே பொருள் கொள்வோம். அறம் நிகழ்வதற்கு அன்பு துணையாகும் என்பார்கள். மரத்துக்கும் அகதே துணை என்றால் நாங்கள் என்ன பொருள் கொள்வோம்? மரம் நிகழ்வதற்கும் அதுவே துணை. இப்போ நான் திருப்பி கேட்குறேன், நோய்க்கு மருந்தே துணை, இதுக்கு என்ன பொருள்? நோய் நிகழ்வதற்கும் மருந்தே துணையாக இருக்கும், அப்படி சொல்லுவோமா? நோய்க்கு மருந்தே துணை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நோயை நீக்குவதற்கு மருந்தே துணை என்று பொருளே தவிர நோய் நிகழ்வதற்கு மருந்து துணை என்று அர்த்தமா? துன்பத்துக்கு யாரே துணை? சும்மா நாங்கள் சொல்றது துன்பத்துக்கு யாரே துணை என்றால் என் துன்பம் வளர்வதற்கு யாரே துணை என்ற பொருள். இந்த துன்பத்தை நீக்குவதற்கு யாரே துணை என்றுதானே பொருள் எடுக்கிறோம். அதுபோல மரத்துக்கு மகதே துணை என்றால் மரத்தை நீக்குவதற்கும் அன்பே துணையாகும் என்று பரிமளகர் உரையெடுக்கிறார். அது புரியாம நாம படிப்பா என்ன ஆகும் என்று கேட்டால், மரத்துக்கு மகதே துணை என்றால் அப்ப என்னுடைய கெட்ட குணங்களுக்கும் அன்புதான் துணை என்று, கெட்ட குணங்களை நீக்குவதற்கு அன்பே துணை என்று பொருள் சொல்லுகிறார். இதுக்குதான் பாருங்க உரையாசிரியர்கள் மூலமாக படிக்க வேண்டும் என்பது. அவரே அந்த உரை சொல்லுவார், துன்பத்துக்கு ஆரிய துணை என்றாற் போல. எனக்கு இதெல்லாம் படிக்கிற பொழுது, ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது ரொம்ப சிலிர்த்து போவேன். அட, இப்படி ஒருத்தர் இவ்வளவு இலகவா சொல்லி தருகிறாரு, துன்பத்துக்கு ஆரிய துணை, நோய்க்கு மருந்தே துணை, பித்தத்துக்கு இஞ்சியே துணை. சொல்றோம்ல வீட்டில் பித்தத்துக்கு இஞ்சியே துணை என்றால் பித்தத்தை வளர்ப்பதற்கு துணை, பித்தத்தை நீக்குவதற்கு துணை. அதுபோல மரத்துக்கும் அகதே துணை என்றால் மரத்தை நீக்குவதற்கு அன்பே துணை என்று அர்த்தம். அதான் ராமணன் எல்லாம் போட்டுவிட்டு நின்ற பிறகு இன்று போய் போர்க்கு நாளை வா என்றான். இவன் சொல்றது இவனுடைய பெருந்தன்மை, இவன் அன்பு காட்டி பார்க்கிறான். அவன் உண்மையா என்ன பண்ணியிருக்கவனும் வந்திருக்கப்படாது, போர்க்கு வந்திருக்கப்படாது. அன்புக்கு வந்திருந்தானா இருந்தால் அது பாசை சரியா இருந்திருக்கும், முடியலே போருக்கு வந்தான், அதுக்கு பிறகு அவனுடைய பாசை. தமிழ்ல நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, திருக்குறளை படிக்கிற பொழுது சரியா படிக்க வேணும். சில பேர் பிழையா படிச்சுட்டு நட்டப்பட்டு கொண்டு தமிழ்ல பிழை சொல்லி கொண்டிருக்கிறார். எதிரி நல்லவனா கெட்டவனா என்பதை நீ அறிய மாட்டாய், ஆகவே முதல் நல்லவா பாசையை பேசு, மருந்து கொடுத்துப்பார், சரி வராட்டி ஆபரேஷன் ஊசி எல்லாம் பிறகு போடலாம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், துன்பத்தை மரத்தை நீக்குவதற்கும் அன்பு துணையாகும்.
ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி,
உள்ளத்து
மரம் நெகிழ்ந்துழி, அவனை நட்பாக கருதி அவன் மேல் அன்பு செய்ய அது நீங்குமாகலின் மரத்தை நீக்குதற்கும் துணையாம் என்பார். மரத்திற்கும் அகதே துணை என்றார்.
மரத்தை நீக்குதற்கும் துணையாம் என்பார், அதுல ஃபுல் ஸ்டாப் இல்ல, கமா, அப்படிதான் வாசிக்க வேணும்.
மரத்தை நீக்குதற்கும் துணையாம் என்பார், மரத்திற்கும் அகதே துணை என்றார். துன்பத்திற்கு யாரே துணையாவார், குறள் 1299 என்பொழி போல இவை ஐந்து பாட்டானும் அன்புனத சிறப்பு கூறப்பட்டது.
துன்பத்துக்கு யாரே துணையாவார் என்று குறள்லயே பின்னுக்கு வரப்போகுது. அப்ப அதை எடுத்துக்காட்டு, துன்பத்துக்கு யாரே துணை என்றா, என் துன்பத்தை வளர்ப்பதற்கு யாரே துணை என்று கொள்ளாதே, நீக்குவதற்கு துணை என்றாற் போல.
இவை ஐந்து பாட்டானும் அன்பினது சிறப்பு கூறப்பட்டது.
முதல் பாட்டிலே இதுல தான் கொஞ்சம் கவனிக்க வேணும். முதல் பாட்டுக்கு என்ன எழுதினார்? அன்பினது உண்மை கூறப்பட்டது என்றார். மிச்சம் அஞ்சு பாட்டுக்கும் ஒன்னும் சொல்ல இல்லை. இப்ப அஞ்சாவது பாட்டில வச்சு சொல்லுகிறார், அன்பினது சிறப்பு கூறப்பட்டது என்றார். அன்பினது உண்மை படித்து விட்டோம், அன்பினது சிறப்பு படித்து விட்டோம். அப்போ ஆறு குரல் முடிஞ்சது, மிச்ச நாலு குரல்ல வேற ஏதோ சொல்ல போறார் போல இருக்கிறது. அதை நாளைக்கு கேட்போம்.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.